கேஷுவலாக அப்படியே ஒரு விஷயத்தை எப்படி அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போகிறது. கேஷுவலாக அப்படியே அப்படி நான் அவாய்ட் பண்ணுறேனே அப்படி தெரியாத மாதிரி அவாய்ட் பண்ணேன். எப்படியாது பண்ண முடியாதுல்ல, ரொம்ப அசிங்கமாக மாட்டிப்பேன். ஏன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை இல்லை, செவ்வாய்க்கிழமை, அதுவும் இது காலையில் கிடையாது, சாயங்காலம், சாயங்காலம் கூட கிடையாது, லைட்டாக நைட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னா, எஸ் அதை தான் நான் கேஷுவலாக கடந்து போக பார்த்தேன். இட்ஸ் நாட் த ரைட் திங் டு டூ, ரைட்? யா, ஐ நோ யா. ஆனால் வாரம் இல்லைனாலும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி, மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி அப்படின்ற ஒரு மன்னிப்பு கடிதத்தோடையே ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. கில்ட்டியாக இருக்குன்ற ஸ்டேஜ்லேருந்து நான் தாண்டிட்டேன். கில்ட்டியாக இருக்கிறது எப்போவாது ஒரு தப்பை பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறது இல்லை, ஆனால் அடிக்கடி நடக்கும்போது அது கில்ட்டியாக இருக்குன்னு சொன்னால் அது உண்மையாக இருக்காது. இப்போ கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, எம்பாரசிங்காக இருக்க, ஏன் அப்படி இருக்க அப்படின்னா, நேற்றுக்கே நான் வந்து காலையிலேயே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம பேசிட்டு அனுப்பணும் அப்படி பார்த்து ஊட்டியிலேருந்து கிளம்பலான்னு நினச்சேன். ஆனால் வீட்டுக்கு சீக்கிரம் போயிடுவோமே அப்படி சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணாமல் ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் வந்து, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்தால் கிட்டத்தட்ட வீட்டுக்கு வரும்போது 10:40 ஆகிடுச்சு அப்படின்ற காரணத்தினால, என்னை விட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருந்த காரணத்தினால நேற்றுக்கு பண்ணல. ஆனால் இதுக்கு மாதிரி பல வாரம் பல காரணங்கள் வந்ததுனால எந்த காரணமும் எனக்கே ஸ்பெஷலாக தெரில. அதுதான் உண்மையாக இருந்தாலும், ஆமாம் இப்போ இந்த வாரம் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கா. நான் எப்படியாவது ட்ரை பண்ணி திங்கக்கிழமையே வர முயற்சி பண்ணுறேன். எல்லா வாரமும் நீங்கள் மன்னிப்பீங்களான்னு தெரில, ஆனால் வேற வழியில் மன்னிச்சிருக்கேன். ஓகே, வேற வழி இல்லையா, இது வேற பாட்காஸ்ட், நல்ல பாட்காஸ்ட்டாக போய் கேட்குறேன் அப்படின்னு ஒண்டி, டே தம்பி போயிடாதரா ராஜா, நான் யாரு, வீட்டில் இருக்கிறவங்க தப்புன்னா நம்ம விட்டுருவோம் அப்படியே, எத்தனை தப்புனாலும் பாப்பா வந்து சாப்பிடுவோம்ல. அதே மாதிரி கேளுங்க, நான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வரேன். அடுத்த வாரத்துக்கான ப்ராமிஸ் ஒண்டி இப்போ பண்ணுறேன், ஞாயிற்றுக்கிழமை நைட் யூ லாவ் இட். ஓகே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பச்சை சட்டை வித் மீ ஆர்ஜே பாலாஜன். கேஷுவலி கடந்து போகலாம் தான் நினச்சேன், ஆனால் கடந்து போக முடியலைன்றதுனால அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்ன தெரியுமா, இந்த ஊட்டிக்கு போயிட்டு வேலை பண்ணி அப்பா ஃபுல்லாக முடிச்சுட்டு தாண்டா இந்த வாட்டி மலை இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பஞ்சு முட்டாய் பசங்க எல்லாம் போயிட்டு அந்த வெறியில் ஜோஷில் போய் இறங்கின பாருங்க. ஒரு வாரம் ஆச்சு, நல்ல ஜோஷாக இருந்து சூப்பராக போச்சு. நடுவில் ஒரு நாளைக்கு பொள்ளாச்சி காடு கரும்பு கூடுக்கு போயிட்டு சம ஜாலியாக, அங்கே ஒரு தென்னந்தோப்பு, நல்ல கொதிக்கிற வெயிலாக இருந்தாலும் அதை ஒட்டி ஓடுற ஆற்றுல குளிக்கிறதுக்கு ஆஹா செம்மையாக இருந்து, அது மாதிரி இருந்துட்டு திருப்பி ஆரம்பித்தோம் வேலையை. ஒரு நாள் பிரேக் இருக்கட்டுமேன்ட்டு அந்த பிரேக் அப்புறம் திருப்பி ஒரு நாலு நாள் போச்சு. நாலு நாள் போனதுக்கு அப்புறம் நல்லா போகுதுன்னு போது ஒவ்வொருத்தோட மைண்டா ஆஃப் ஆயிட்டே இருக்கு. போது என்ன விடுங்க, போது என்ன விடுங்க, இவன் என்ன விடமாட்டானேன்னு சொல்லிட்டு என் எதிர்க்க உட்காந்துக்கிறவங்க எல்லார் மைண்ட் வாய்ஸும் காதுல கேக்குது. ஏன் எனக்கு அவ்வளவு தெளிவா அப்படி கேக்குது, என் மைண்டே அப்படிதான் இருக்கு, ஐயோ எத்தனை வழிகளடா அதுல, எத்தனை குடிக்கலடான்ற மாதிரி ரொம்ப புஷ் பண்ணிக்கிறோமோ, போகணும்ல கிளம்பலாமா ஊருக்கு, கொஞ்சோண்டு மீதி இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், எல்லார் வீட்டு குடும்பத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எல்லா குடும்பத்தோட குடும்பத்துக்கு இருக்கிறதுக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான், இப்ப நடுவில் ஒரு பிரேக், நோ நோ திங்கிங் அபவுட் த ஒர்க் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஐயோ நம்ம ஷோவே பண்ணலேன்னு தோணுச்சா. அதான் ஆச்சு. இது வந்து ஊட்டியில் இருந்தது. இப்போ வந்து நல்ல பிளசன்ட் வெதர் இருக்கிற, அப்படியே ஸ்வெட்டர் போட்டு உட்கார்ற மாதிரி இருக்கிற சென்னையிலேருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஷோக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நிறைய கேள்விகள் வந்து ஒரு வாரம் நம்ம சொல்லியிருந்தோம். ஏதாவது உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா, எனக்கு என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, நம்ம பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய எக்கச்சக்கமாக வந்ததுனால இதுக்கப்புறம் அனுப்பாதீங்க. வந்த கேள்வியை ஒரு வாட்டி நான் வந்து எடுத்து எடுத்து படித்தாலே இன்னொரு 55 சீசன் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டு கேள்வி அது கேள்வியா இல்லை என்ன அசிங்கமா திட்டுறாங்களா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 57 செகண்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு, ரெண்டு ஒரே மாதிரி கேள்விதான். என்ன அப்படின்னா, நீங்க எந்த தைரியத்துல டைரக்டர் ஆனீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்க டைரக்டர் ஆனீங்க, இப்படிதான் அந்த கேள்வியே வந்தது. என்னது இப்படி கேட்கறாங்க அப்படின்னு. ரெண்டாவது கேள்வி என்ன தெரியுமா, சினிமால இவ்வளவு ஜாம்பவான்கள் இருக்கிற இடத்துல நீ எப்படி சினிமா எடுக்கணும்னு தோணுச்சு, உனக்கு எப்படி சினிமா எடுக்கணும்னு தோணுச்சு, நீ இப்படி எடுக்கணும்னு தோணணும்னு உன் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அதை பத்தி நீ எப்படி கண்டுக்காம, மணிரத்னம் இருக்கிற, சங்கர் இருக்கிற, கிறிஸ்டபர் நோலன் இருக்கிற, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இருக்கிற அதே சினிமால நானும் டைரக்டர்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு கேள்வி போது பார்த்தோன்னே, இவங்க நம்மளை ஏளனப்படுத்துறாங்களா, உதாசீனப்படுத்துறாங்களா, இல்ல அப்படின்னா வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் படிக்க படிக்கதான் ரெண்டு கேள்வியும் இப்படிதான் ஆரம்பிச்சது. ஒரு கேள்வியோட சாராம்சம் என்னன்னா, எப்படி நீங்க தைரியமா சினிமால டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணீங்க, ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்றது உங்களுக்கே தெரியாது, நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி டைரக்டர் ஆனீங்க, ஏன்னா எங்க அப்பா வந்து என்ன தைரியமாறுன்னு சொல்லி வளர்த்தாரு வளர்க்கிறாரு, ஆனா ஒரு இடத்துல கூட என்ன தைரியமா முடிவெடுக்க அளவே பண்ண மாட்டேன்றாரு, எல்லாமே கால்குலேட்டடா, எல்லாமே அடுத்தடுத்த அடியை வைக்கும் போது உழுந்துருவேன் அப்படி சொல்லி 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 எனக்கு இப்ப தைரியமா முடிவு எடுக்கவே முடியல, உங்களால எப்படி முடிஞ்சதுன்றதுதான் அந்த ஒரு கேள்வி. பேர் வானாமே. இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு பையன் அவன் வேலையை விட்டான், 67,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்து ஒரு 2-3 வருஷம் வேலைக்கு சேர்ந்து அடுத்ததா இன்னும் ஒரு 3-4 மாசம் இருந்தானா அந்த சம்பளமே வந்து 1,00,000 கிட்ட ஆகும். அப்படி இருக்கிற நேரத்தில் என் பேஷனுக்காக நான் வேலையை விட்டேன், இது நல்ல முடிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன டிஸ்கரேஜ்மெண்ட் பண்றாங்க. ஏன்னா ஆனா உனக்கு சேவிங் இல்ல, இந்த 3 வருஷம் வேலை செஞ்ச காசையும் ஜாலியா நீ செலவு பண்ணிட்ட, நீ சினிமா எடுக்க போற பேஷன் அதெல்லாம் சொல்ற, இதுக்கு முன்னாடி நீ என்ன எடுத்திருக்க, நீ எடுத்த முடிவு தப்பு அப்படின்றாங்க. ஆனா நீங்க எப்படி டைரக்டரா நீங்க பாருங்க, அதே முடிவை நான் எடுத்தா இந்த சமுதாயம் என்ன ஏளனப்படுத்துது உதாசீனப்படுத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்தது. இது ரெண்டுதான் அந்த கேள்வி, ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தது. ஆனா ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் படிக்கும் போது முதல் 2 லைன்ல நம்மளதான் கலாய்க்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த 2 பசங்களுக்கும் ஒரு காமன் பாயிண்ட், நீ எப்படி இதை பண்ண, நீ பண்ணும்போது ஏன்டா நான் பண்ண முடியாது, ஒன்னு ஒண்டி ஏன்டா சுத்தி இருக்கிறவங்களா எதுவும் சொல்ல அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், 2006 வருஷம் நினைக்கிறேன். ஐயோ போயிட்டாண்டா அப்படின்னு பஞ்சமிட்டாய் சொல்லுவான். காலேஜ் கதையா, இல்ல இல்ல இது காலேஜ் கதை இல்ல, எனக்கு ரேடியோல வேலை கிடைச்சது இல்ல, நான் வந்து அந்த கதையெல்லாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 2006 வேலை கிடைச்சது. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய வாட்டி கோயம்புத்தூர்ல வேலை கிடைச்சதுல ஒரு மன வருத்தம், நம்ம மெட்ராஸ் பையன் நம்மள போய் இந்த சின்னஞ்சிறு ஊர்ல கோயம்புத்தூர்னா ஏ பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாம படத்துல வருமே அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தது. எனக்கு முதல் வாட்டியா அந்த ஊரை பார்க்கும்போது கிராம ஃபீலிங் தான் இருந்தது. ஆக்சுவலா அது கிராமம் கிடையாது, வாவ் இஸ் திஸ் இந்தியான்ற மாதிரி அழகு வளம் கொஞ்சம் இயற்கை பல்லிழிக்கும் ஒரு அழகான ஒரு இடம். அது அப்புறம் தான் தெரிஞ்சது. ஆனா போகும்போது எனக்கு அது குக் கிராமம் மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. நம்ம ஒரு சிட்டி, சென்னை சிட்டி காய், நம்மள போயிட்டு இந்த ஊர்ல வேலை செய்ய சொல்றாங்க அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த 2006 வேலை செஞ்சு 2007, 2008, 2009, 2010 மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு நான் வேலை செஞ்ச ரேடியோ இருக்குல்ல, அந்த ரேடியோன்ற துறை, அந்த துறையை வந்து பயங்கரமா பிடிச்சு ரசிச்சு அந்த வேலையில என்னெல்லாம் நுணுக்கம் இருக்கோ அது எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சது. அதாவது 2006 வேலை கிடைச்சு சொன்னால 6 லிருந்து 7 நவம்பர் வரைக்கும் நான் வேலைக்கு சேர்ந்த ரேடியோ ஸ்டேஷன் வந்து ஆரம்பிக்கவே இல்லைன்னா ஆள் எடுத்துட்டாங்க. ஸ்டேஷன் லான்ச் நவம்பர் மாசம் 2007 தான் நடந்தது. அப்ப மீதி இருக்கிற இந்த ஆல்மோஸ்ட் 1 வருஷம் 2 மாசம், அதாவது 14 மாசத்துக்கு நாங்க என்ன பண்ணோம்னா ட்ரைனிங் தான் பண்ணோம். வேலைக்கு இன்னைக்கு சேர்த்துட்டு போ, நாளைக்கு போய் ஷோ பண்ணு அப்படி சொல்லல. பூட்டி இருக்கிற ஸ்டேஷன்ல, அதாவது வெளில கேட்காது நாங்க பேசினா, ஆனா அந்த ஆபீஸ்க்குள்ள கேட்கும் அந்த மாதிரி, அதாவது வெளில சிக்னல் கிடையாது ஆபீஸ்க்குள்ள கேட்கற மாதிரி இருக்கிற அந்த செட்டப்ல ஆல்மோஸ்ட் ஒரு 14 மாசம் டே இன் டே அவுட் ப்ராக்டிஸ். அதுல என்னெல்லாம் தப்பு, என்னெல்லாம் கரெக்ட், எதெல்லாம் எப்படி பண்ணலாம், எதெல்லாம் மாத்தி பண்ணலாம், எதெல்லாம் வந்து நம்ம தொடவே கூடாது, இதுதான் செட் ஆஃப் ரூல்ஸ், எதெல்லாம் நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணி உடைக்கலாம், எதெல்லாம் நம்மளோட ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ணலாம், எதெல்லாம் இருக்கிற ஸ்டைல்லயே பண்ணணும், சாஃப்ட்வேர் எப்படி, அதுல வந்து எதை வந்து ஆரம்ப முதல் வார்த்தையா சொல்லணும், முடிக்கும் போது என்ன சொல்லணும், அந்த மாதிரி என்னெல்லாம் ரேடியோக்கு பேசிக்ஸ் இருக்கோ அந்த பேசிக்ஸ் கத்துக்க ஒரு 14 மாசம் இருந்தது. இந்த 14 மாசம் கத்துக்கிட்டத ஒரு 3 வருஷத்துக்கு டே இன் டே அவுட் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சம கிரவுண்ட் கிடைச்சது. சம கிரவுண்ட், அதாவது கிரவுண்ட், ஆஹா இதுதான்டா சூப்பர்ரா, நம்ம இப்ப எல்லாமே கரைச்சு குடிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சம கான்பிடண்டா ஒரு ஸ்கில் செட்டை, ஒரு புது தொழிலை, ஒரு புது ப்ரொஃபஷனை வந்து எனக்கு நானே பயங்கர கான்பிடண்டா பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு 4 வருஷம் டைம் ஆச்சா. கரெக்டா அந்த டைம்ல ஓகே சூப்பர், நம்ம இப்ப சென்னைக்கு ரெடி அப்படின்னு ஒரு தாட் வந்தது. 2010 பிப்ரவரி மார்ச் அந்த டைம்ல. ரெண்டாவது என்னோட ஃபேமிலிலாம் சென்னையில் இருக்காங்க அப்படின்றதுனால எனக்கு வந்து சென்னை தான் போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயமும் இருந்தது. கோயம்புத்தூர்லேயே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ செம்மையா இருக்கு இந்த ஒரு சொர்க்கண்டா, இதுக்கு மேல வேற என்னடா வேணும் வாழ்க்கையில. அப்பெல்லாம் இந்த அவினாசி ரோட்ல இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டல, பயங்கர இயற்கை கொஞ்சம் காட்சிகளா இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அதான் அதுக்கப்புறம் வெட்டாங்க. ஸோ அந்த டைம்ல சரி கோயம்புத்தூர் பிடிச்சிருக்கு, ஆனா நம்மளுக்கு சென்னையில தான் குடும்பம் இருக்கு, சென்னையில தான் நம்ம போய் இருக்கணும். ஸோ அந்த டைம்ல தோணுச்சு ஓகே நம்ம பக்காவா ரெடி ஆயிட்டோம், நம்ம சென்னைக்கு போகலாம். ஆக்சுவலா நான் சென்னைக்கு போகலான்னு நினைச்ச டைம்ல என் மனசுல வந்து கோயம்புத்தூர் தான் சொர்க்கம் மாதிரி இருந்தது. ஆஹா இதோட ஒரு அழகான, இதோட ஒரு சமையான ஊருக்கு இருக்கு, அது இங்கேயே நம்ம இருந்துடலாம் போது என் குடும்பம் மொத்தமும் சென்னை வந்துட்டாங்க. வேற வழியில நான் சென்னை தான் வந்தாகணும் போது அந்த 3 வருஷம் கூட தயக்கம் இருந்தது சென்னைக்கு மாறதுக்கு. ஏன்னா எனக்கு நான் ரெடி ஆகல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. இத்தனைக்கும் அப்போ பயங்கர சம்பளம் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஐயோ சென்னைக்கு போனா கொஞ்சம் இதோட பெட்டரா கொடுப்பாங்களே, நம்ம வந்து வாங்கலாமே, அது குடும்பமும் அங்கே தானே இருக்கு, நம்மளுக்கு ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கும் போது செலவு கம்மியா இருக்குமே, 2 செலவு இருக்காதுன்ற மாதிரி 1000 தாட் இருந்தாலும் நம்ம ரெடி அப்படின்னு எனக்கு தோணுன வருஷம் 2010. அந்த டைம்ல வரைக்கும் எனக்கு சென்னைக்கு போறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. அதாவது 6, 7, 8, 9 எந்த டைம்ல வேணாலும் நான் போயிருக்கலாம், ஏன்னா என்னோட மொத்த ஃபேமிலி மொத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சென்னையில தான் இருக்காங்க, நான் சென்னையில் வளர்ந்த பையன். ஆனால் மனசுக்குள்ள ஒரு டவுட் இருந்தே இருந்தது, பெரிய சிட்டி அந்த இடத்துல போயிட்டு நம்ம செமையா பண்ணணும்னா நம்ம ரெடி ஆகணும், நம்ம இன்னும் ரெடி ஆகல, நம்ம இன்னும் ரெடி ஆகலன்ட்டு 2010 ரெடி ஆகும்போது என் ஷோவை 2 ரேடியோ ஸ்டேஷன் காமிச்சு வச்சேன். இன்டர்வியூல எதுவுமே அட்டன் பண்ணல, 2 ஸ்டேஷன் காமிச்சு வச்சேன். 2 ஸ்டேஷன்லுமே கால் வந்தது, 2 வேலை கிடைச்சது. அதில் ஒரு வேலையை பிக் பண்ணிட்டு நான் சென்னை வந்தேன். இன்ஃபேக்ட் சென்னை வந்ததுக்கு அப்புறமே 2 வேலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு வேலையை எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் அந்த ப்ரிப்பரேஷன் டைம் வந்து 4 இயர்ஸ். எனக்கு அன்னைக்கு இருந்த காசு கஷ்டத்துக்கு 9000 ரூபா சம்பளத்துக்கு நான் கோயம்புத்தூர்ல ஒரு வீடு எடுத்து வாழ்க்கையை நடத்தணும், சென்னையில் ஒரு வீட்டில் வந்து அத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு காசு அனுப்பணும் போது ஈஸி ஆப்ஷனு அந்த வேலையை விட்டு சென்னைக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சி செய்யறது தான். ஆனால் எனக்கு அப்போ என்ன தோணுச்சு, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஷன் கொடுத்து கற்றுக் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பேர் டெல்லி பாம்பேன்ற மாதிரி ரேடியோட லெஜன்ஸ் எல்லாம் ஊர் ஊராக வேறு வேறு இடத்துலேருந்து ஃபாரின்லேருந்துலாம் கூட்டின்னு வந்து 15 நாள் ட்ரைனிங், 1 மாதம் ட்ரைனிங், வா அகமதாபாத்துக்கு வா ட்ரைனிங், பாம்பேக்கு வா ட்ரைனிங், பெங்களூருக்கு போ ட்ரைனிங்னு நம்மளை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு பயங்கரமான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இந்த வேலையை செம்மையாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்றுக்கிட்ட வேலையை ப்ராக்டிஸும் பண்ணணும் அப்படின்றதுனால 4 வருஷம் டைம் எடுத்துகிட்டு தான் நான் சென்னை வந்தேன். இது முதல் விஷயமா. ரெண்டாவது விஷயம், எனக்கு இவர் கேட்டோன்னா டப்பு ஞாபகம் வந்தது வந்து பயங்கரமாக நடிச்சிட்டு இருந்தேன். அதாவது என் மனசுல. ஆனா படத்துல பார்க்கும் போது மொக்கையா இருக்கும். இது நான் எப்போ சொல்றேன்னா, பிட்வீன் 2013 டு ஒரு 17, அந்த 17 எண்ட் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், இந்த 4-5 வருஷத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 20-22 படம் நான் நடிச்சிட்டேன். சப்போர்ட்டிங் கேரக்டர் தானே, அதாவது போனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 10 நாள் ஷூட்டிங் சார், எவ்வளவு பேமெண்ட், இவ்வளோ, ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு 10 நாள் சார் என்ன சார் டைலாக், சார் அப்படியே ஏதாவது ஒரு ஜோக் ஆட் பண்ணுங்க சார் அப்படின்னா, பிக் பாஸ் ஜோக்கு, அரசியல் ஜோக்கு, அந்த நேரத்தில் ஐபிஎல் நடக்குதுன்னா ஐபிஎல் ஜோக்கு, என்ன பெரிய ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு சொன்னா அப்படின்ற மாதிரி அங்க ரெண்டு பேர் சிரிப்பாங்க, சார் சூப்பர், ஆனா எனக்கே தெரியாது மொக்கைய கிரிஞ்ச். அப்ப இந்த கிரிஞ்சு வார்த்தை கிடையாது, ஆனாலும் ஒரு மாதிரி மெக்கானிக்கலா இருக்கும், பயங்கரமா படம் நடிக்கிறது, பயங்கர பேஷன் அப்படிலாம் போல. ஆனா வந்து எனக்கு அந்த வேலை பிடிக்கல. ஆனா அதே தான் வாழ்க்கையை ஓட்டணும்னா பண்ணிட்டு இருக்கிற வேலையில காசு வருதுன்னா அந்த காசை வந்து விடக்கூடாது அப்படின்றதுனால சரி நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, இந்த லோன் ஆட இவங்களை படிக்க வை, அது பண்ணு இது பண்ணு சொல்லிட்டு இருக்கிற அந்த வீட்டை சுத்தி என்ன சுத்தி இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கே அவ்வளவு பினான்சியல் நீட் இருந்ததுனால நான் பாட்டு நடிச்சிட்டே இருக்கேன். ஒரு 4 வருஷத்துக்கு என்ன ஓகே இந்த படமா, இத்தனைக்கும் எனக்கு பிடிக்கல, இது ரிஜெக்டட், எனக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா திமுரு பிடிச்சவன், இவன் இதை போய் நல்லா இல்லன்றான். அதாவது நான் நடிச்சதே சுமாரா தான் இருக்கும், அதிலையும் நான் போன் பண்ணி இல்ல நேர்ல போய் பார்த்துட்டு இல்ல சார் எனக்கு இது கரெக்டா செட் ஆகல, இது எதுக்கு, வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம், என்ன பாயிண்ட் எல்லாம் கேட்கற, இப்பதான் நடிக்க வந்த அதுக்குள்ள பாயிண்ட் கேட்கற அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் என்ன திட்டுறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரே ஒரு ஷோல தியேட்டர் விட்டு தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி சூஸியா இருந்தே சுமாரான ரோல்ஸ் மட்டுமே வந்துட்டு இருந்த டைம்ல 2017 எனக்கு தோணுச்சு, 17 எண்ட்ல அது மாதிரி தோணுச்சு, நம்ம வந்து இந்த மாதிரி மொக்கையா நடிக்கிறது நம்மளுக்கே பிடிக்கல, நம்ம வேலை பண்ணா சமையா பண்ணும், இந்த மாதிரி பண்றது வந்து சரி கிடையாது, இப்ப நம்மளுக்கே பிடிக்காது, இன்னும் கொஞ்சம் நல்ல ஆடியன்ஸுக்கும் சுத்தமா பிடிக்காது. இப்பவே வந்து எல்லாரும் ஆஹா ஆர்ஜி பாலாஜி காமெடி தான் சினிமாலயா அப்படின்னு யாரும் சொல்லல, அப்போ ஏதோ ஒரு படம் ரெண்டு படம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு 3-4 படம் மேக்சிமம் வச்சுக்கோங்களேன், இழுத்து பிடிச்சா 4 தேரும் அந்த மாதிரி நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸுக்கு சுத்தமா பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நடிக்கிறது நிறுத்திடலாம். அப்ப என் பேஷன் டைரக்ஷன் அப்படி இல்லை, என்னன்னா எனக்கு யாருமே எழுதல, அதனால நம்மளுக்கே நம்ம எழுதிக்கலாம் அப்படின்றது தான் பிளான். இது 2017 எண்டில், ஸோ ஒரு 5 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்பவும் எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 3-4 படம் வரும், ஸோ ஈஸியா ஒரு வருஷத்துக்கு 15-20 படம் நடிச்சுட்டு வர காசை வாங்கி போட்டு ஒரு 4-5 வருஷத்துல அப்பா காசு ஏத்துட்டேன்ப்பா அடுத்த வேலை என்னப்பா அப்படின்னு போயிருக்கலாம். ஆனா எனக்கு அது பிடிக்கவே இல்லைன்றதுனால இந்த முடிவு எடுத்தேன். பட் ஆனா இது வந்து என்னை சுத்தி இருக்கிற குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என் கூட இருந்த வேலை பண்ணிட்டு இருந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப முட்டாள்தனமான முடிவா பட்டுச்சு. ஏய் நல்லா போயிட்டு இருக்கிறத எதுக்கு இப்ப கெடுக்கணும், அதான் காசு வருது இல்ல, சரி நல்ல ரோல் வரும் வெயிட் பண்ண, பெரிய டைரக்டர் வருவாங்கன்னா பெரிய டைரக்டர் வந்தாங்க அதனால எதுவும் நடக்கல, அந்த படத்துல போயிட்டு கிரிஞ்சு ரோல்ஸ் தான் கிடைச்சது, படமும் கொஞ்சம் கிரிஞ்சாதான் இருந்தது. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல சரி ஓகே எனக்கு இது பிடிக்கல, எனக்கு பிடிச்ச வேலையா பண்ணும் அப்படின்னா நல்ல ரோலா நடிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இந்த ரோல் எல்லாம் பிடிக்கலன்னு போது நானே நம்மளுக்கு எழுதிக்கலாம் அப்படின்னும் போது ரெண்டு விஷயம் இம்பார்ட்டண்டா பட்டுச்சு. ஒன்னு, என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, நான் பினான்சியலா அவங்கள பாத்துக்கணும், படிக்க வைக்கணும், மெடிக்கல் அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா நான் தான் பண்ணணும், அவங்களுக்கு வீட்டு வாடகை கட்டணும், சாப்பிட்றதுக்கு காரணமா இருக்கணும்ன்றது ப்ரொவைட் பண்ணணும், வீட்டுக்கு அந்த உழைச்சு அந்த சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து சாமான வாங்கி கொடுத்து வீட்டுல பொங்கணும்னு வாங்கலாம், அந்த மாதிரி இந்த டிப்பிக்கல் 6-60 வரை ரஜினி ஒரு பொசிஷன்ல நம்ம நிலைமை இருக்கும்போது பேசிக்கா பினான்சியல் பேக்கப் வேணும். ரெண்டாவது, படம் எடுக்கிறது, எழுதுறது, டைரக்ட் பண்றது அப்படின்னா அது ரொம்ப பெரிய வேலை, இதை நம்ம கத்துக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது 1.5 வருஷம் டைம் எடுத்துட்டு நானே ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ எழுதினேன். அந்த ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோவை உலகம் ஃபுல்லா போயிட்டு ஒரு 10-15 இடத்துல பர்ஃபார்ம் பண்ணேன். இதுல வேற யாருமே கிடையாது, நான் ஒண்டிதான்றதுனால அதுல என்ன டிக்கெட் விற்குதோ அந்த ஷோ என்னைக்கு போகுதோ அந்த காசு எனக்கு வரும். ஸோ இதுதான் எனக்கு வேலை இருக்கோ இல்லையோ அடுத்த 2-3 வருஷம் என் வாழ்க்கையை என்னால் பார்த்துக்க முடியும், என் சுற்றி இருக்கிறவங்க என்னால் பார்த்துக்க முடியுன்றதுக்கான ஃபினான்ஷியல் பேக்கப் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, ரெண்டாவது, இந்த ஸ்டாண்டப் ஷோ எழுதின டைம்ல அந்த ஷோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 மாதம் எழுதியிருப்போம். எழுதின டைம்ல நம்மளுக்கு எழுத வரும், பரவாயில்ல நம்ம எடுத்த முடிவு கரெக்ட் தான், நம்மளால எழுத வருது, நம்ம வந்து டீசெண்டாக ஒரு படத்தை எழுதுற அளவுக்கு நம்மளுக்கு ஹியூமர் இருக்கு, ரைட்டிங் இருக்கு, ஒரு சென்சிபிலிட்டி இருக்கு, நம்மளால எழுத முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தையும் கொடுத்துச்சு, ஃபினான்ஷியல் பேக்கப்பையும் கொடுத்துச்சா. இதெல்லாம் நடந்து 2018 June-July அந்த டைம்ல வந்து நான் எல்கேஜி படத்தை ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிச்சு 2019 February அது ரிலீஸ் ஆச்சு. பட் ஆனா இது எடுத்தோம் கவுத்தோம் என் பேஷன், அதனால நான் இந்த பையன் சொல்றேன், 67 சம்பளம் வேலையை விட்டு நான் இப்போ வந்து இது மாதிரி வேலையை விடுறேன், என்ன எல்லாரும் சொல்றாங்க உங்களை ஒண்டி ஏன் சொல்ல மாட்டேன்னாங்கன்னா என்ன யாருமே ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்ல. பட் ஆனா யாரும் ஹாப்பியாகவும் இல்லை, என்ன நல்லா தானே போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கிறது, இப்போ இந்த காசு இவன் எங்கே சமாதிக்க போறான், ஃபேமிலி இவனை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்களே அதை எப்படி பார்த்துக்க போறான்னு அந்த கன்சர்னோட தான் இருந்தது. சி கன்சர்னோட இருந்தது, அவங்க என் மேலே அக்கறையில் தான் யோசிச்சாங்க, சில பேர் இவனுக்குலாம் இது தேவையில்லாத வேலைன்னு யோசிச்சாங்க, அதெல்லாம் நம்மளை பாதிக்கவே போறது இல்லை. வாட் மேட்டர்ஸ் இஸ் நம்ம எந்த அளவுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ நான் எவ்ரி டைம் என் லைஃப்ல நான் வந்து அடுத்ததாக ஒன்று பண்ணோம் அப்படின்னா ஐ வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் டு ப்ரிப்பேர். அந்த ப்ரிப்பரேஷன் வெறுமனை வந்து அந்த தொழிலை கற்றுக்கிறது மட்டும் கிடையாது, ஃபினான்ஷியல் சேஃப்டி. இன்னைக்கு சும்மா காசு வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறேன், பெரிய பெரிய நடிகர்கள், பயங்கர தத்துவ மேதைகள்லாம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பணம் என்பது முக்கியம் இல்லை, பணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 25 25 வயசு ஆகுது, 24 வயசு ஆகுது, வீட்டில் வந்து 2-3 அண்ணன் இருக்காங்க, அவங்களாம் பார்த்துக்கிறாங்க, அப்பா வந்து நல்ல வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகி அவருக்கு பென்ஷன் வருது, இப்போ நான் ரிஸ்க் எடுக்கலாம்னா அப்போவே கூட உன்னை நீ பார்த்துக்கிறதுக்கு ஒரு பேசிக் பணம் இருந்தால் தான் அந்த ரிஸ்க் எடுப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எனி பொசிஷன் அந்த காசு உன்னை சுற்றி இருக்கிறவங்களை நீ நல்லா பார்த்துக்கிறதுக்கு தேவைப்படும், உன்னை நீ நல்லா பார்த்துக்கிறதுக்கு தேவைப்படும். காசு தான் எல்லாமே பாலாஜி, காசுக்காக தான் அப்போலாம் நான் பண்ண மாட்டேன், காசுக்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம்னா என்ன என்ன வேணாலும் பண்ணிருக்கலாமே. நம்மளை பேசிக்காக பார்த்துக்கிறதுக்கு நம்ம செமையாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்துக்கலனாலும் சுமாராக பார்த்துக்கிறதுக்கும் காசு தேவை. இன்னைக்கு அதை நான் சேவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த தொழில் நல்லா வருது அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் அதுக்குள்ளே இறங்குவேன். அது நான் சென்னைக்கு வர எடுத்த முடிவாக இருக்கட்டும், இல்லை படம் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு கிடைச்ச தைரியமாக இருக்கட்டும், என்னென்னா ஓகே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், அந்த இடத்துல போயிட்டு சர்வைவ் பண்ண முடியும், அங்கே வேலை பண்ணும்போதே கற்றுக்கிறதுக்கு பேசிக்காக ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்பில் நம்ம ஏறி நின்ட்டோம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்ததுக்கப்புறம் தான் ஸோ கான்ஃபிடென்ட்டாகவே போகலாம், ஐயோ இது நம்மளுக்கு வராதே அப்படின்ற பயத்தில் போக தேவையில்ல, ஐயோ நம்ம இதுக்கு போயிட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன ஆவாங்க அப்படின்ற பயம் அப்படின்ற ஒரு கில்ட்டு ரிக்ரெட்டுலாம் இல்லாமல் தைரியமாக போகணும் அப்படின்னா. ஸோ டே தம்பி தங்கச்சி மா ராஜா டூட் ஃப்ரெண்ட் ஆல் ஆஃப் யூ ரெடி ஆகிட்டு பக்காவாக ப்ரிப்பேர் ஆகிட்டு ஃபினான்ஷியலி மென்டலி ஸ்கில் வைஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம ரெடி அப்படின்னு உனக்கு தோணும் அப்போ கோ ஃபார் இட். அது வரைக்கும் ப்ரிப்பேர், அந்த ப்ரிப்பரேஷன் இன்க்ளூட்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ். 67 சம்பளம் வேலையை விட்டு நான் வந்து பேஷன் படம் எடுக்க போகிறேன், அவன் எடுத்தா நான் எடுக்க முடியாதானா, எடுக்கலாம், எல்லாருமே எடுக்கலாம், நானே எடுக்கிறேன், நீ எடுக்க மாட்டியா, நீ சூப்பராக எடுப்ப, ஆனால் ப்ரிப்பேர் ஆகு, அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகு. 67 விட்டு தான் பேஷனை நோக்கி போகணும் கிடையாது, பண்ணும்போதே பண்ணு, ஸ்லோவாக பண்ணு 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 பண்ணு, டைட்டாக தான் இருக்கும், இப்போ நீ தூங்குறதோட கம்மியாக தூங்குவேன், இப்போ நீ வந்து ஜாலியாக இருக்கிறதோட கம்மியாக ஜாலியாக இருப்ப, பரவாயில்ல, அதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல உனக்கு தோணும் எஸ் ஐ எம் ரெடி ஐ எம் கோயிங் ஃபார் இட், அதுக்கு முன்னாடி டபால் எனக்கு இப்பவே தோணிந்ததுனா அப்படின்னு கேட்டேன்னா சூப்பர், அப்படி தோணி நீ ப்ரிப்பேர் ஆகி ஆல்ரெடி சினிமா சம்பந்தமா எதுவுமே பண்ணதில்லை நீ போனியா அப்படின்னு ஒரு லைனை விட்டுனால தான் சொன்னேன். சப்போஸ் இல்லை சார் நான் 15 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் சார், இதுக்கப்புறம் என்ன சார் பண்ண சொன்னேன், ஹே தம்பி ரெடிடா நீ போடா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரிப்பேர் ஆகு, சினிமா மட்டும் இல்லை எது உங்களுக்கு பிடிச்சாலும் ப்ரிப்பேர் மென்டலி பிசிக்கலி ஃபினான்ஷியலி எமோஷனலி அண்ட் நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதோட நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் கொஞ்சமாவது சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டே வரணும். அவங்களுக்கு திடீர்னு ரூட் ஷாக்காக நான் இதோட போகிறேன் அதுக்கு போகிறேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணாலும் இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் நான் இதை ஸ்டாப் பண்ணலான் இருக்கேன், நான் படம் எடுக்கலான் இருக்கேன்றத 2-3 வருஷம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். படம் எடுக்கலான்னா எனக்கு எழுதணும்னு தோணுது, நான் எழுத போகிறேன், எனக்கு நானே எழுதிக்கிட்டால் பெட்டராக இருக்கும், அது ஃபினான்ஷியலாக அப்போ கொஞ்சம் ஒரு சர்க்கிள் இருக்கும், ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த வேலை செய்யும்போது வேறு எதுவும் செய்ய மாட்டேன்றதுனால வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்காது, இது மாதிரிலாம் இருக்கும், அப்போ எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கும், ஒர்க் வந்து இவ்வளோ அவர்ஸ் போகுன்ற மாதிரி என் ஃபேமிலியில் என் கூட அதிக டைம் இருக்க போகிறவங்க இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்க போகிறவங்களுக்கு அது ரூட் ஷாக்காக இருக்கக்கூடாது. லாஸ்ட் மினிட்டில் போய் கபால்னு எங்கே பாரு நாளைக்கு நான் வேலையை விட்டு இங்கே வந்து இமாலயாஸில் போயிட்டு சோல்ஸ் வச்சிங்கன்னா வந்து ஆயிலே குத்தி தான் அனுப்புவாங்க, என்கரேஜ் ஆ சூப்பர் கமான் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஸோ நீ ப்ரிப்பேர் ஆகு, கூட இருக்கிறவங்களையும் ப்ரிப்பேர் பண்ணு, ஸ்லோவாக அந்த ப்ராசஸ் முடிஞ்சு உனக்கு ரெடின்னு தோணும் போது போ செம்மையாக ராக்கெட் பாடி. ஓகே நான் இப்போ வந்து போயிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களை நீங்கள் செம்மையாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ப்ரிப்பேர் அண்ட் ராக்கெட் பாடி. ஓ சனம் ஓ சனம் ஓ ராக்கெட் ராக்கெட் அவத்தார் சிங் டொரண்ட் 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 டொரண்ட்